SBS தமிழ்.
வணக்கம் ரஞ்சினி அவர்களே.
வணக்கம்.
நீங்கள் இந்தியாவிலிருந்து பிரம்மகுமாரிகள் அமைப்பு சார்பில் இங்கு நிறைய ஒர்க் ஷாப் பயிற்சி பட்டறைகள் நடத்துகிறீர்கள், பல கூட்டங்களை வைக்கிறீர்கள், பயிற்சிகளை வழங்குகின்றீர்கள். உங்களது பிரம்மகுமாரி அமைப்பு, இப்போ நிறைய தியான அமைப்புகள் எல்லாம் இருக்கின்றன இல்லையா, ஆனால் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் சிறப்பம்சம் வந்து ராஜயோகா என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதில் என்ன அப்படி சிறப்பு இருக்கிறது என்று சொல்ல முடியுமா?
பிரம்மகுமாரிகள் வித்யாலயமானது உலகளாவிய ஒரு அமைப்பு. இது 147 நாடுகளில் எங்களுடைய கிளை நிலங்கள் வந்து இருக்கு. இதில் குறிப்பாக நாங்கள் பயிற்றுவிக்கிறது ராஜ யோக தியானம் அப்படிங்கிறது. தியானம்னாலே மனதை ஒருமுகப்படுத்துதல். இந்த தியானத்தில் ராஜ யோக தியானம் அப்படிங்கும் பொழுது, யோகா என்றாலே ஒரு இணைப்பு என்று ஒரு அர்த்தம் உண்டு. இப்படி யோகாசனம் செய்யும் பொழுது, அந்த உடற்பயிற்சி, அந்த யோகாசனங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய சுவாசம், உங்களுடைய மனம், இந்த உடல் ஒரு இணையுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து ராஜ யோகா அப்படிங்கும் பொழுது, நாம் அந்த பரம்பொருளோடு மனதையும் புத்தியையும் இணைத்தல், அதுதான் ராஜ யோகம்னு நாங்கள் வந்து சொல்கிறோம். ஸோ இறைவன் ஒருவரே, பலவிதமான பெயர்களை நம்ம அழைத்தாலும் அந்த ஒரு பரம்பொருள் ஒருவரே, அவரை நாம் மனதால புத்தியால இணைத்தல், இணைதல், அதுதான் ராஜயோகம்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு இணைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தியானம், அதுதான் ராஜயோக தியானம் அப்படிங்கிறது.
இந்த ஆன்மீகம், அதையும் இந்த தியானத்தையும் ஏன் தொடர்பு படுத்தப்படுகின்றது, அல்லது ஏன் பரவலாகவே தியானம் என்று வந்தாலே ஆன்மீகத்தோடு சேர்ந்து விடுகிறது, அதற்கும் இதற்கும் இடையில் அப்படி என்ன தொடர்பு, ஏன் தொடர்பு படுத்த வேண்டும்?
ஆன்மீகம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, அதனுடைய அர்த்தமே வந்து தன்னை அறிதல் அப்படிங்கிறது தான். தன்னை யார் என உணர்தல் அப்படிங்கிறது தான் ஆன்மீகம். அதை உணர்ந்த வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு வந்து சொல்கிறது. இப்போ தன்னை அறிதல் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே நல்ல குணங்கள் இருக்கின்றன, வேண்டாத குணங்களும் இருக்கின்றன. ஆனால் நம்ம அனைத்து மனித ஆத்மாக்களினுடைய ஒரு இயல்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு தான். அதே மாதிரி அமைதி, இந்த அன்பு அமைதிங்கிறது எல்லாருடைய ஒரு உண்மையான ஒரு குணங்கள் இவை எல்லாமே. ஸோ அதை வந்து நாம் உணர்ந்து, தனக்குள்ள அற்புதமான அந்த சக்திகளும் நற்குணங்களும் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து, அந்த நல்ல குணங்களை நாம் வெளிக்கொணர்வது தான் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது. அதனால் ஆன்மீகம்ங்கிறது எல்லோருக்குமே பொதுவானது. படித்தவங்க, படிக்காதவங்க, சின்னவங்க, பெரியவங்க, எல்லோருக்குமே உகந்த ஒரு விஷயம், தேவையான விஷயம்தான் இந்த ஆன்மீகம்ங்கிறது. இந்த ஆன்மீக கல்விங்கிறது என்ன அப்படின்னா, தன்னை அறிவதற்கான விஷயங்களை கேட்டல், புரிதல், அதை நடைமுறைப்படுத்துதல். ஸோ அதுதான் வந்து ஆன்மீகம், ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது. அதனால் இந்த தியானத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அமைதியாக நம்ம ஒரு உட்காரும் பொழுது தன்னை பற்றி நாம் உயர்வாக சிந்திக்கின்றோம். இந்த ராஜயோக தியானத்தில் தன்னை பற்றி ஒரு உயர்ந்த எண்ணத்தை நம்ம வந்து கொண்டு வரோம். நான் ஒரு அற்புதமானவன், நான் இந்த உலகத்தில் ஒரு அற்புதமான ஒரு படைப்பு, எனக்குள் அற்புதமான சக்திகள் இருக்கின்றன, நான் ரொம்ப நான் வந்து அமைதியானவன், நான் அன்பானவன் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை நம்ம அப்படியே நம்ம உட்கார்ந்து உற்பத்தி செய்கிறோம் இந்த தியானத்தில். அப்போ பாருங்கள், தியானமும் ஆன்மீகமும் ஒன்று தான். ஏன்னா ஆன்மீகம்னாலே தன்னை உணருதல். அப்போ தியானத்தில் கொஞ்ச நேரம் மற்ற விஷயங்கள்லாம் விடுபடுத்தி தன்னை பற்றி நம்ம வந்து சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். ஆகவே தான் ஆன்மீகம், தியானம், ஆன்மீகத்தில் தியானம் அடங்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
சரி, இப்போ தியானம் செய்வது மனதுக்கு நல்லது, உடலுக்கு நல்லது என்றெல்லாம் சொல்கிறார்கள். உண்மையிலேயே இது மனதுக்கும் உடலுக்கும் நன்மை பயக்கிறது என்பதை பலர் உணர்ந்திருப்பார்கள். ஆனால் அறிவுபூர்வமாக, விஞ்ஞானபூர்வமாக இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா?
கட்டாயமாக பல ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸில் வந்து இந்த தியானத்தை பற்றிய ஆராய்ச்சியும் வந்து நடக்குது. எங்களுடைய தலைமையகத்திலையும் இந்த ராஜயோக தியான பயிற்சியை பற்றிய ஒரு ஆராய்ச்சி ஒரு மையமும் வந்து உண்டு. ஸோ இதில் வந்து என்னென்னா, எப்படி ஒரு ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ உங்களுக்கு கோபம் அப்படிங்கிற அந்த ஒரு இமோஷன் வரும்பொழுது எல்லாருக்குமே அனுபவம் ஆகும். எப்படி வேகமாக படபடப்பாக அந்த இதய துடிப்பு வந்து அதிகம் ஆகுது, பிளட் ப்ரெஷர் வந்து கூடுது. அப்போ ஒரு மனதில் வரக்கூடிய ஒரு எண்ணமானது உடலில் எப்படி வரும் பாதிப்பை வந்து கொடுக்குது அப்படிங்கிறது எல்லாருமே புரிந்த ஒன்று தான். அதே ஆராய்ச்சி மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டும் இருக்கின்றது. தியானம் செய்யும் பொழுது, அதாவது மூளை வந்து ஒரு வித ஒரு சாந்த நிலையில் வந்து வருது. அப்போ மூளையில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அதாவது மெமரி, நல்ல ஒரு புரிதல், நல்ல ஒரு தனக்குள்ள ஒரு டிசிப்ளின், ஒரு புல நடக்கும் ஒரு சக்தி ஆகட்டும், இல்லை அந்த மாதிரி ஒரு தனக்குள்ள ஒரு டிசிப்ளின் கொண்டு வரக்கூடிய, ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரக்கூடிய ஒரு சில ஏரியாஸ் எல்லாத்தையுமே மெடிடேஷன் பண்ணும்போது அதை ஆக்டிவேட் வந்து பண்ணுது. ஸோ அப்படி மெமரி, அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன், ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லாவே வந்து வளர்ச்சி அடையுது தியானம் செய்கிறதுனால. அதை வந்து ஆராய்ச்சியின் மூலமாகவும் வந்து அதை நிரூபிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் தியானம் செய்யும் பொழுது இன்னொன்று என்ன ஆராய்ச்சியில் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, பிரெயினில் வந்து ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து சுரக்குது, அந்த கெமிக்கல்ஸ் உடலில் வந்து அது பரவி வலியை வந்து குறைக்கின்றதாம். ஸோ வலியை குறைக்கின்ற அந்த பெயின் கில்லிங் கெமிக்கல்ஸ் வந்து அந்த பிரெயினானது, மூளையானது செக்ரீட் பண்ணுது. ஸோ அதையும் வந்து ஆராய்ச்சியில் வந்து அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதே போல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதையும் வந்து குறைச்சிடுறதாக அது ஆராய்ச்சியிலையும் வந்து தெரியப்படுத்தியிருக்கு. அதனால் தியானம் அவசியம் தேவை உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும்.
சரி, மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் தருகிறது, சரி. ஆனால் இப்போ சமூக பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஏழ்மை இப்படியான பிரச்சனையாக இருக்கலாம், இந்த தியானம் செய்வதால் இப்படியான பிரச்சனைகள் வந்து தீராது இல்லையா? அப்போ எப்படி நீங்கள் சொல்வீர்கள், தியானத்தால் எங்களது பிரச்சனைகளை நாங்கள் குறைக்கலாம், அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இல்லை இல்லையா?
அதாவது தியானத்தினால எல்லா பிரச்சனைகளுமே வந்து தீந்து போயிடும், பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையை வந்து அடைய முடியும் அப்படின்னு என்றைக்குமே நாங்கள் சொல்ல மாட்டோம். வாழ்க்கையினாலே வந்து ஏற்றத்தாழ்வுகளும் வெற்றி தோல்விகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் அது. வாழ்க்கையினாலே அதுதான் சுக துக்கங்கள், அதாவது பலவிதமான சூழ்நிலைகள் இதெல்லாம் சந்திக்கிறது. ஸோ அதனால தான் வாழ்க்கை ஒரு நாடகம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. பலவிதமான மனிதர்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. எல்லாருமே நம்ம நினச்ச மாதிரி இருக்க மாட்டாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கவும் மாட்டாங்க, சுபாவங்களும் நம்ம நினைக்கிற மாதிரி விரும்புகிற மாதிரி இருக்காது. அவர்களோடு நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டியிருக்கும். அப்போ ஒரு சில மோதல்கள் வருது, ஒரு கருத்து வேறுபாடுகள் வருது, இதெல்லாம் வரதான் வந்து செய்யுது. அப்போ தியானம் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னால், தியானம் நம்முடைய மனதை வந்து நிதானப்படுத்துது. எப்போ நம்ம மனது வந்து சாந்தம் அடையுதோ அப்போ நம்மால் வந்து நல்ல புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்குது, புரிதல் நமக்குள்ளே வந்து நல்லா வளருது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் மை செல்ஃப், அதே மாதிரி மற்றவர்களை பற்றியும் நம்மால் நல்லா புரிந்து கொள்ள முடியும். எப்போ நம்ம படபடப்பாக இருக்கும்போது எதிரில் இருக்கிறவங்க எந்த உணர்வில் பேசுகிறாங்க, எந்த உணர்வில் சொல்கிறாங்க, எதற்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சமுமே எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால தான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது எவ்வளோ தூரம் நமக்குள்ளே சாந்தம் இருக்கோ அப்போ புத்தி வந்து திறம்பட அது வேலை செய்யும், அதாவது நல்லா புரிந்து கொள்ள முடியும், சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடியும், மனிதர்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், அப்போ சரியான தீர்மானங்களை வந்து எடுக்க முடியும். அப்போ வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஏழ்மை ஒரு நிலைக்கு போனாலும் சரி, அப்போ மனசில் வந்து ஒரு சாந்தத்தை அனுபவம் பண்ணும்போது தானாகவே நேர்மறையான எண்ணங்கள் வந்து வரும், அதாவது பாசிட்டிவான எண்ணங்கள் உதிக்குது. எப்போ வந்து மனசு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் போது பாருங்கள், நெகட்டிவான எண்ணங்கள் தான் ஓடும் வேகமாக, ஏன்னா மனசு டென்ஷனாக இருக்குது. அப்போ நெகட்டிவ் எண்ணங்களை தான் அது உற்பத்தி பண்ணும். அதுக்கு ஆப்போசிட்டில் மனம் அமைதியாக இருந்தது அப்படின்னா பாசிட்டிவான எண்ணங்களை அது வந்து உற்பத்தி பண்ணும். அப்போது அந்த ஏழ்மை நிலையில் நான் என்ன பண்ணலாம், நான் எப்படி இதை வந்து நான் வந்து சந்திக்கலாம், எப்படி இதை கடக்கலாங்கிற ஒரு தீர்மானங்கள் அந்த மனிதன் எடுக்க முடியும். சமுதாயத்தில் ஏழ்மையை நீக்குவதற்கு ஒருவன் அந்த ஒரு தொழிலில் இறங்குறான், அந்த ஒரு சேவையில் இறங்குறன்னாலும் அவனுக்கும் இந்த அமைதி வந்து தேவை. ஸோ அந்த ஒரு மெச்சோர்டு மைண்ட் செட், அதே நேரத்தில் ஒரு ஸ்டேபிள் மைண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைக்கும் அதுதான் நமக்கு வந்து முக்கியமான தேவையாக வந்திருக்கு. அது தியானத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த ராஜயோக தியானம் அப்படிங்கிறது வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு தியானம் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்கிறோம். சிறியவர்களும் கற்றுக்கலாம், பெரியவர்களும் இதை கற்றுக்கொண்டு பயனடையலாம்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் பிரம்மகுமாரிகள் அமைப்பைச் சேர்ந்த ரஞ்சினி அவர்கள். இப்போ உங்களை தனிப்பட்ட விதத்தில் எடுத்துக்கொண்டால், இந்த பிரம்மகுமாரிகளோடு நீங்கள் இணைந்து உங்களது பணியை நீங்கள் செய்து வருகின்றீர்கள், இப்படி இணைய வேண்டும், இதற்கு என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த திருப்பு முனை எப்போது நிகழ்ந்தது?
அதாவது நான் சிறு வயதிலிருந்தே இந்த பிரம்மா குமாரிகள் அமைப்போடு நான் இணைந்து இருக்கேன். அதாவது என்னுடைய பெற்றோர்கள் இந்த தியான பயிற்சி வகுப்புக்கு செல்வார்கள், அவர்களோடு நான் 10 வயதிலிருந்தே நான் வந்து சென்றிருக்கேன். அப்போ அந்த அமைதியான சூழ்நிலையில் எனக்கு சிறு வயதிலிருந்தே உட்கார்ந்து எனக்கு ஒரு பழக்கம், மேலும் நான் என்னுடைய பள்ளி படிப்பு முடிக்கிற நேரத்தில் நான் எனக்குள்ளேயே நிறைய மாற்றங்களை நான் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதே நேரத்தில் நான் பள்ளியிலையும் சரி கல்லூரியிலும் சரி நான் பல தருணத்தில் வந்து நான் பார்த்துருக்கேன். அதாவது ஆசிரியர்கள் இல்லை பெரியவர்கள் யாராக இருந்தாலும் சரி என்னை வந்து அவர்கள் நல்ல ஊக்குவிக்கணும்னு நான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதாவது நான் வாழ்க்கையில் படிப்பிலே ஆகட்டும் இல்லை பலவிதமான போட்டிகளில் நான் கலந்துப்பேன், இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து பெரியவர்கள் என்னை ஊக்குவிக்க வேண்டும், எனக்கு வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப பள்ளிக்கூடத்துலேயும் எல்லாத்துலேயும் நான் வந்து எதிர்பார்ப்பேன் நான். ஆனால் நிறைய நேரங்களில் அது நடக்காது. அப்போ நான் வந்து நினைப்பேன், அதாவது கட்டாயமாக குழந்தைங்களையும் இளைஞர்களுக்கும் ஒரு நல் வழியில் வந்து கட்டாயம் ஊக்குவிக்கணும் பெரியவர்கள், அது ஒரு முக்கியமான ஒரு சேவை அது அப்படின்னு நான் வந்து நினச்சிருக்கேன் நான். மேலும் பள்ளியிலையும் சரி பல சமூக பணியில் வந்து நான் ஈடுபட்டிருக்கேன், கல்லூரியிலையும் அந்த சமூக பணி தொடர்பான பட்ட படிப்பை நான் வந்து படிச்சிருக்கேன் கம்யூனிட்டி சயின்ஸ்னு. ஸோ அதிலெல்லாம் வந்து இறங்கி அந்த ஸ்லம் குடிசை வாழ் மக்களுக்கு போய் சேவை செய்வதும், அதே மாதிரி படிப்பறி இல்லாத பெண்மணிகளுக்கு போய் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்பதும், இப்படியாக பல தரப்பட்ட ஒரு சமூக பணியில் நான் கல்லூரியிலேயே இறங்கினேன். அப்போ எனக்கு இந்த சமூக பணி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கூடவே இந்த ஆன்மீகம் இந்த தியானத்திலையும் எனக்கு நாட்டம் இருந்ததுனால இந்த ஒரு வித்யாலயத்தில் நான் அப்படியே இயல்பாக வந்து இணைந்து கொண்டேன் சேவையில்.
சரி, நீங்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கின்றீர்கள், உங்களிடம் நான் கேட்டும் தெரிந்து கொண்டேன். தியானத்தில் ஈடுபடுவதற்கு, இப்படியான சேவையில் ஈடுபடுவதற்கு பிரம்மச்சரியம் கடைபிடிக்க வேண்டுமா? அதோடு இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது, நீங்கள் பிரம்மச்சரியம் கடைபிடித்து ஒப்பனை இல்லாமல் நகைகள் எதுவும் அணியாமல் கலரான உடுப்புகள் அணியாமல் அப்படி ஒரு கட்டுக்கோப்பாக நீங்கள் வாழ்கின்றீர்கள், இப்படியான பணியில் இருப்பவர்கள் அப்படித்தான் வாழ வேண்டுமா?
இந்த தியான பயிற்றுவிக்கிறதுக்கான ஒரு சேவையில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்குத்தான் இந்த ஒரு உடை ஒரு யூனிஃபார்ம் மாதிரி வந்து இருக்குது. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரினா அவங்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த உடையில் அவங்க வந்து இருக்காங்க, அவங்க தேசத்துக்காகனு அவங்க ஒரு சில தியாகம் செய்து அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் இந்த பிரம்மா குமாரிகள் அமைப்பினுடைய சமர்ப்பணமான சகோதரிகள் சமர்ப்பணமான சகோதரர்கள்னு ஒரு சில பேர் இருக்காங்க, அவர்கள் முழு நேர சேவையாளர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த முழு நேர அந்த இறைப்பணியில் இருக்கிறவர்களுங்க தான் இந்த மாதிரி ஒரு வெண்ணறை அந்த ஒரு உடை அணிந்து எந்த அந்த மாதிரி ஒரு ஆபரணங்கள் எதுவும் அணிவதில்லை, அதே நேரத்தில் பிரம்மச்சரிய விரதத்தையும் கடைபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இப்படி இந்த அர்ப்பணமாகி சேவை செய்வது அப்படிங்கிறது என்னென்னா இதெல்லாம் வந்து தனிப்பட்ட ஒரு விருப்பத்தோடு தான் வர முடியும். இது வந்து யார் சொல்லியோ இல்லை யாருடைய ஒரு கம்பல்ஷன்லேயோ வரக்கூடியது அல்ல. ஏன்னா இது இறைப்பணி, மற்ற பணியை விட சொல்லப்போனால் இது இறைப்பணி அப்படின்னு நாங்கள் வந்து சொல்கிறோம். ஸோ அதுக்கு வந்து தன் சுய விருப்பத்தோடு தான் வந்து இதில் வந்து சேவையும் பணிபுரிய முடியும். இதில் வந்து ஒரு 5 வருடங்கள் இருந்து அந்த பெண்ணாகட்டும் இல்லை சகோதரனாகட்டும் அவங்க 5 வருடங்கள் அந்த நிலையத்தில் இருந்து அவர்கள் சேவை செய்து பார்க்கலாம். அவர்களுக்கு மனதளவிலும் உடலளவிலும் அவர்களுக்கு இந்த சேவை தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னா அவங்க தொடர்ந்து அந்த வாழ்க்கையில் இருக்கலாம், இல்லைனாலும் அவங்க உலகிய வாழ்க்கையில் செல்வதனாலும் போகலாம். இட்ஸ் அந்த மாதிரி எதுவும் கட்டாயம் இங்கே வந்து கிடையாது. சமர்ப்பணமான சகோதர சகோதரிகள் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். மேலும் குடும்பத்தில் இருப்பவர்களும் இந்த தியானத்தை பயின்று கொண்டு பயிற்றுவித்து கொண்டும் இருக்கிறார்கள். ஏன்னா நானே என்னுடைய அம்மா அப்பாவை நான் வந்து பார்த்துருக்கேன் சிறு வயதிலிருந்து, இரண்டு பேருமே தியானமும் செய்வாங்க, அதே நேரத்தில் அவர்களும் பயிற்சியாளர்கள், அவர்களும் சேவையாளர்கள் தான். ஸோ குடும்பத்தில் இருக்கிறவர்களும் அவங்க கிடைத்த நேரத்தில் அவர்கள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் குடும்ப பொறுப்புகளையும் கவனித்து கொண்டு எப்போ நேரம் கிடைக்குதோ சேவையில் வந்து இறங்கலாம். அதனால் கட்டாயமாக இப்படி தான் குடும்பம் இல்லாமல் தனிப்பட்டு இருந்து தான் தியானம் செய்யணும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ தியானம் எல்லோருக்குமே பொதுவானது, ஏன்னா எங்கள் நிலையத்துக்கு வரவங்க எல்லோரும் ஃபேமிலியாக தான் வராங்க, குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க ஃபேமிலி மெம்பர் தான் வராங்க. ஒன்லி வி டெடிக்கேட்டட் சிஸ்டர்ஸ் வி ஹாவ் திஸ் பிரின்சிபல்.
இப்போ உங்களது அம்மா அப்பா மூலமாக நீங்கள் இதுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டீர்கள். நீங்கள் இப்படியான ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கைக்குள் சென்றதை உங்களது பெற்றோர் எப்படி எடுத்துக்கொண்டார்கள்?
என்னுடைய பெற்றோர்கள் வந்து இந்த ஒரு ஆன்மீகம் இந்த தியானத்துல எல்லாம் ஒரு நாட்டமுடையவர்களாக இருந்ததுனால அவர்கள் வந்து என்னுடைய இந்த ஒரு முடிவுக்கு அவங்க எந்த ஒரு ஆட்சேபனையும் அவங்க வந்து செய்யலை. மேலும் அவர்கள் ஒரு ஓப்பனாக வந்து இருந்தாங்க, உன்னுடைய வாழ்க்கை நீ முடிவு செய்து கொள்வது தான், எந்த ஒரு தீர்மானம் எடுத்தாலும் நான் வந்து கட்டாயமாக நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் என்னுடைய தாய் தந்தையர் இருவருமே வந்து சொன்னாங்க. எந்த நேரத்திலும் எங்களுடைய உதவி வந்து இருக்கின்றது, உன்னுடைய முடிவு எதுவாக இருந்தாலும் நாங்கள் நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு. அதனால் அந்த விஷயத்தில் எனக்கு எதுவும் வரலை. இன்னொன்று எனக்கு வந்து ஒரு உள்ளூர ஒரு எண்ணம் இருந்தது, எப்படி என்னுடைய பெரியப்பா வந்து கேட்டார், ஏன் நீ வந்து இது போல் ஒரு முழு நேர இப்படி ஒரு சேவையாளராக ஏன் செல்லணும் அப்படின்னு. அப்போ வந்து நான் சொன்னேன், நீ குடும்பத்தில் இருந்து கொண்டே, அம்மா அப்பா எப்படி குடும்பத்தில் இருந்து கொண்டே சேவை செய்தார்கள், அதே போல் நீயும் செய்யலாமே அப்படின்னு நான் சொன்னேன். அதுவும் சரிதான், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையும் நல்ல ஒரு சிறந்த வாழ்க்கை தான். ஆனால் எனக்குள்ளே வந்து இப்போ ஒரு குடும்பத்திற்கு மட்டும் சேவை செய்கிறதுன்னு இல்லாமல் பல குடும்பத்திற்கு சேவை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். முழு நேரம் அந்த ஒரு சேவை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நேரம் நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து.
சரி, இப்பொழுது உங்களது ஆஸ்திரேலிய விஜயம் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் இப்போது மெல்பர்னில் இருக்கின்றீர்கள், சிட்னிக்கும் நீங்கள் செல்கின்றீர்கள், அங்கு என்ன நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொள்கின்றீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஆஸ்திரேலியா வந்ததற்கான நோக்கம் என்ன?
ஆஸ்திரேலியா வந்ததுக்கான நோக்கம் பார்த்தீங்கன்னா, உலகம் பூரா பல இடங்களில் வந்து தமிழர்கள் வந்து இருக்காங்க. ஆகவே சென்னையிலிருந்து பல சகோதரிகள், தமிழ் பேசக்கூடிய சகோதரிகள் பல நாடுகளுக்கு சென்று இந்த ஒரு தியான பயிற்சி வகுப்பு, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் எல்லாமே வந்து இருக்குது. வெதர் பாசிட்டிவ் திங்கிங் கோர்சஸ் இருக்கலாம், இல்லை செல்ஃப் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இப்படி நிறைய பலவிதமான தலைப்புகளில் நாங்கள் நிகழ்ச்சிகள் வந்து நடத்துகிறோம். ஸோ அது தமிழில் வந்து வெளிநாடில், இந்தியாவிலிருந்து மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு சேவை செய்வதற்காக என்னை அழைத்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது மெல்பர்னில் கடந்த ஒரு மாத காலமாக நான் இங்கே இருக்கேன். பல இடங்களில் இருக்கக்கூடிய தமிழர்களையும் சந்திச்சு தமிழ் நிகழ்ச்சிகளையும் வந்து பண்ணியிருக்கு. சிட்னிலையும் தமிழ் நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் இப்போதைக்கு வந்து மார்ச் 2 பிளாக் டவுன் சீனியர் சிட்டிசன் சென்டரில் ஒரு ஆன்மீக நிகழ்வு வந்து இருக்குது. அது வந்து மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை ஒரு தியான நிகழ்ச்சி வந்து இருக்குது. அதுவும் யார் வேணாலும் வந்து கலந்து கொள்ளலாம். அதன் பிறகு மார்ச் 9 சிட்னியில் வெஸ்ட் ரைடு கம்யூனிட்டி ஹால்னு ஒன்று வந்து இருக்குது. 4:30 to 6:30 மேஜிக் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி, ஸோ இது பற்றிய ஒரு நிகழ்ச்சி வந்து தமிழில் வந்து நடக்க இருக்குது. மார்ச் 10 தமிழ் ஊடக துறையை சேர்ந்தவர்களுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியும், 5 Doc அப்படின்னு எங்களுடைய தலைமையகம், ஆஸ்திரேலியாவினுடைய தலைமையகம் வந்து 5 Doc வந்து இருக்குது, அங்கே வந்து நடக்க இருக்குது. ஸோ இப்படி ஒரு சில நிகழ்ச்சிகள், இன்னும் பல நிகழ்ச்சிகள் கேன்பரா, பிரிஸ்பென்லேயும் கூட ஏற்பாடு செய்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தமிழ் நிகழ்ச்சிகள்.
சரி, மிக்க நன்றி. நீங்கள் எங்களது கலையகம் வரை வந்து எல்லா கேள்விகளுக்கும் மனம் திறந்து நல்ல பதிலை வழங்கியிருந்தீர்கள். உங்களது பணி தொடரட்டும். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
மிக்க நன்றி.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.